நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசி. மே மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், வட இந்தியாவில் இரண்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று தலைநகர் புதுடில்லியில் பெண்கள் அமைப்புகள் நடத்திய ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்திகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமது செயல்பாடுகள் மற்றும் கொள்கை விளக்கங்களை பொதுமக்கள் முன்னிலையில் முதல் முறையாக எடுத்துச் சென்றுள்ளது தொடர்பில் சுமந்திரன் அவர்களின் பேட்டி,
இன்னும் 1 அல்லது 2 வாரங்களுக்குள்ளே அந்த விசாரணை பொறுமுறை ஆரம்பமாகும் என்று நாங்கள் அறிகிறோம். அது ஆரம்பமாகிற போது இந்த விசாரணை சம்பந்தமாக எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அப்படியான ஒரு நம்பிக்கை வந்தால்தான் அவர்கள் அந்த விசாரணையிலே பங்கு பெற முன் வருவார்கள்.
இரணைமடு குளத்தின் நீரை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பில் நடைபெற்ற கூட்டம் முடிவின்றி முடிவிலுள்ளது பற்றிய செய்திகளும், இலங்கையில் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக வந்துள்ள ஆய்வின் தகவல்களும் பின்னர் நேயர் நேரமும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
தெற்கு சீன கடற்பரப்பில் தனது ஆளுகைக்கான கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற சீனா அப்பகுதியின் ஸ்திரத்தன்மையை குலைத்து வருவதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலர் சக் ஹேகல் குற்றம் சாட்டுகிறார்.
China has called the South China Sea a sea of peace, friendship and cooperation. And that's what it should be.
சிங்கப்பூரில் நடந்த பாதுகாப்பு மாநாடு ஒன்றில் பேசிய ஹேகல், அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் பலாத்காரத்தையும் அமெரிக்கா எதிர்ப்பதாகவும் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடாது என்றும் கூறியிருக்கிறார். இதுபற்றி பதிலளித்திருக்கின்ற இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சீனாவின் மூத்த இராணுவ அதிகாரி ஒருவர் ஹேகலின் பேச்சை முழுமையாக அச்சுறுத்துவதாகவும் மிரட்டுவதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். ஜப்பான், வியட்நாம், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுடன் சீனா தொடர்ச்சியான ஆளுகை எல்லை பிரச்சினைகளில் சிக்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
அமைதியினம் மற்றும் வாக்குப்போசடி குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தாமதமான தேர்தல் முடிவுகளை அடுத்து மலாவியின் புதிய அதிபர் பீட்டர் முத்தரிகா அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். 36% சற்று அதிகமான வாக்களிப்பு வீதத்துடன் கடந்த வாரம் நடந்த தேர்தலில் பீட்டர் முத்தரிகா வெற்றி பெற்றார். பதவி விலகும் அதிபரான ஜாய்ஸ் பண்டா 3rd இடத்துக்கு தள்ளப்பட்டார். முடிவுகளை மதிக்குமாறு அவர் தனது ஆதரவாளர்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். கடுமையான முறைகேடுகள் நடந்ததாக பண்டா அவர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து மறு எண்ணிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. பீட்டர் முத்தரிகா அவர்கள் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் என்பதுடன் காலஞ்சென்ற அதிபர் பிங்கு முத்தரிகாவின் சகோதரரும் ஆவார்.
கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான புதிய கட்டுப்பாடுகளை அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியகம் வெளியிட இருக்கின்ற நிலையில் அந்த சட்டத்திட்டங்களுக்கு நாட்டு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று அதிபர் ஒபாமா கோரியிருக்கிறார். அமெரிக்க மின்சக்தி நிலையங்களிலிருந்து கரியமில வாயுக்கள் எந்த அளவுக்கு வெளியேற முடியும் என்பதை வரையறை செய்கின்ற புதிய கட்டுப்பாடுகள் திங்களன்று வெளியாக உள்ளன. முதியவர்களினதும் குழந்தைகளினதும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் மாரடைப்பு மற்றும் அஸ்மா போன்ற நோய்களை குறைக்கவும் இந்த புதிய திட்டம் உதவும் என்றும் ஒபாமா அவரது வாராந்த வானொலி உரையில் கூறியிருக்கிறார். இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்திருக்கின்ற அமெரிக்க வர்த்தக சம்மேளனம் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் பெரும் சுமையை எதிர்நோக்கும் என்று கூறியிருக்கின்றனர். ஆனால் இந்த விமர்சனங்கள் அமெரிக்க வணிகத்தின் மீதும் திறமையின் மீதும் உள்ள நம்பிக்கை இனத்தையே வெளிப்படுத்துவதாக ஒபாமா தெரிவித்துள்ளார்.
இஸ்தான்புல்லில் தக்சிம் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான தடையை இளைஞர்கள் மீறக்கூடாது என்று எச்சரித்திருக்கின்ற துருக்கிய பிரதமர் ரெசப் தாயிப் எர்தோவான் அவர்கள் அங்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தையும் துருக்கிய போலீசார் அடக்குவார்கள் என்று கூறியிருக்கின்றார். கெசி பூங்காவை மீண்டும் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தை எதிர்த்து ஆரம்பமான போராட்டத்தின் முதலாவது வர நிறைவை நிறைவு கூறும் வகையில் எதிர்க்கட்சி செயற்பாட்டாளர்கள் பெரும் ஊர்வலம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தை அடுத்து நாடெங்கிலும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் வெடித்தன. போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான மோதல்களில் 8 கொல்லப்பட்டதுடன் அப்பொழுது 1000 காயமடைந்தார்கள்.
எகிப்தில் முஸ்லீம் சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்கள் என்று கைதாகியிருந்த 200 மேற்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதால் அந்நாட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் நிராகரித்திருக்கிறார். மின்னியா நகரில் கடந்த ஆகஸ்டில் நடந்த வன்முறை ஆர்ப்பாட்டங்களின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக இவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ இயக்கத்தின் தலைவர் முகமது பாடி உட்பட அவ்வமைப்பின் மற்ற ஆதரவாளர்கள் சுமார் 700 மின்னியா நகர நீதிபதி ஒருவர் இந்த ஆண்டின் முற்பகுதியில் மரண தண்டனை அளிக்குமாறு சிபாரசு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஆப்கான் எல்லைக்கருகே பல ராணுவ சோதனை சாவடிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தபட்சம் 16 தீவிரவாதிகளையாவது தாம் கொண்டிருப்பதாக பாகிஸ்தானில் இருக்கின்ற படையினர் கூறியிருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானின் பஜாபூர் பழங்குடியின மாவட்டத்துக்கு நுழைந்த பல தீவிரவாதிகள் ஒரு படை சிப்பாயை கொன்றும் மேலும் இருவரை காயமடை செய்ததாக பாகிஸ்தானிய ராணுவ உயரதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். சுடுகலன் பொருத்திய ஹெலிகாப்டர் மூலம் பாகிஸ்தான் பதில் ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவில் முக்கிய முடிவுகளை கூட்டாக எடுக்கும் மத்திய அமைச்சரவையின் குழுக்கள் அனைத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கலைத்து உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
இந்திய பிரதமராக பொறுப்பேற்ற ஒரே வாரத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுத்து வரும் நரேந்திர மோடி. அந்த வரிசையில் மத்திய அமைச்சர்கள் குழு மற்றும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு ஆகியவற்றை கலைத்து உத்தரவிட்டுள்ளார். இன்று சனிக்கிழமை பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 21 அமைச்சர்கள் குழுக்களும் 9 அதிகாரம் அளிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுக்களும் கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சகங்களில் முடிவெடுக்கும் செயல்முறையை துரிதப்படுத்தவும் அமைச்சகங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கவும் இது வழிவகுக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமைச்சர்கள் குழுக்கள் முன் நிலுவையில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் முடிவுகள் இனி அந்தந்த அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் மட்டத்தில் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சகங்கள் முடிவெடுப்பதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு கேபினெட் செயலர் தரப்பிலிருந்தும் பிரதமர் அலுவலகத்தின் தரப்பிலிருந்தும் தகுந்த உதவி அளிக்கப்படும் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இதனிடையே இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரு பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு பிறகு கொலை செய்யப்பட்டு ஒரு மரத்தில் தொங்கவிடப்பட்டனர் எனும் குற்றச்சாட்டு குறித்த உரிய விசாரணைகள் இடம்பெற்று குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரி தலைநகரில் பெண்கள் அமைப்பால் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மீண்டும் சங்கீதா.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த கொடூரமான பாலியல் வல்லுறவு சம்பவத்தை கண்டித்து நாடளவில் பெரும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் அந்த சம்பவம் தொடர்பில் சிபிஐ விசாரணை ஒன்றுக்கு மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ் பரிந்துரைத்துள்ளார். கடந்த மே மாதம் 28 தேதி அன்று காலை இந்தியாவின் வட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் ஒரு கிராமத்தின் மரத்திலிருந்து தொங்கிய நிலையில் 2 பதின்ம வயது பெண்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அந்த 2 பெண்களும் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக பிரேத பரிசோதனைகள் தெரிவிக்கின்றன. இதுவரை இந்த வழக்கில் சந்தேகிக்கப்பட்ட 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து இந்திய தலைநகர் புதுதில்லியில் உள்ள உத்தரப்பிரதேச மாநில அரசின் விருந்தினர் மாளிகையை நோக்கி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்பினர் நியாயம் கோரி அணிதிரண்டு சென்றனர். இந்தியாவில் பாலியல் வன்முறைக்கு எதிரான சட்டங்களை இந்திய அரசாங்கம் கடுமையாக்கினாலும் பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன என்று அந்த ஊர்வலத்தின் போது அவர்கள் கோஷம் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் இச்சம்பவம் மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் வேறு இடங்களில் நடந்த பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் தொடர்பிலும் கண்டனங்கள் எழுப்பப்பட்டன. உத்தரப்பிரதேச அரசாங்கம் மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் அணுகுமுறை பெண்களுக்கு எதிராக அமைந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர். அந்த பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் காவல்துறையினரின் பங்கு குறித்த தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது தமது முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று என்று கூறுகிறார் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் திருமதி சுதா சுந்தரராமன்.
இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கிறதுல போலீஸோடைய அங்க நடவடிக்கை சரி கிடையாது. உடனடியாக அரெஸ்ட் செய்ய வேண்டியவர்கள் யாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியவர்கள் எப்போ வந்து அவங்க கிட்ட புகார் போறதோ அவங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை இருந்து விட்டார்கள் என்றால் நியாயம் எப்படி கிடைக்க முடியும்? அகிலேஷ் யாதவ் முதலமைச்சரா இருக்கிறாரு. முதலமைச்சர் நேத்திக்கு பிரஸ்காரர்களிடம் அவர்கள் சொன்ன விஷயம் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இதுல வந்து பெரிய பிரச்சனை இல்லையே, உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதமாக பேசியிருக்கிறார்
என்றார் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் திருமதி சுதா சுந்தரராமன்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த நிலையில் கட்சியில் உள்ள குறைபாடுகள் தவறுகள் ஆகியவை குறித்து கட்சி மேலிடத்தம்தான் கூற வேண்டுமே தவிர அறிக்கை போரில் ஈடுபடக்கூடாது என்று அக்கட்சியின் மாநில தலைமை கூறுகிறது. இது பற்றி நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி சந்தித்த தோல்வியால் அக்கட்சிக்குள் ஏற்பட்ட சலசலப்பு தொடர்ந்து நீடித்து வருகிறது. மே மாதம் 29ஆம் தேதியன்று சில நிர்வாகிகள் மாநிலத்தில் கட்சியின் தோல்விக்கு மாநில தலைவர் BS ஞானதேசிகனை குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டனர். தொடர்ந்து மே 30ஆம் தேதியன்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை குற்றம் சாட்டி வேறு சில நிர்வாகிகள் அறிக்கை வெளியிட்டனர். இந்த நிலையில் இன்று மாநில தலைவர் ஞானதேசிகனிடமிருந்து ஒரு அறிக்கை வெளியாகியுள்ளது. அந்த அறிக்கையில் கட்சி விவகாரங்களையும் நிறைகுறைகளையும் நேரடியாக தலைமையிடம் தெரிவிக்கும்படியும் பத்திரிகைகள் வாயிலாக அறிக்கை வெளியிட வேண்டாம் என்றும் அவர் கட்சியினரை கேட்டுக்கொண்டுள்ளார்.
காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்வி உள்ளரங்கத்தில் பேசப்படக்கூடியது. எந்த முடிவானாலும் கட்சி நன்மை கருதி தலைமை முடிவெடுக்கும். ஆகவே கட்சியினுடைய விவகாரங்கள் மற்றும் குறை நிறைகளை நேரடியாக தலைமையிடம் தெறிவிக்கலாம்.
ஞானதேசிகனின் அறிக்கை வெளிவந்த சிறிது நேரத்திலேயே அக்கட்சியின் மாநில தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் GK வாசன் உட்கட்சி பிரச்சனைகளை அறிக்கைகளின் மூலம் பத்திரிகைகளில் பேசுவது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டார்.
இதனால் இயக்கத்தினுடைய ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் நலனுக்கும் எந்த பயனும் தராது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
தமிழகத்தில் கடந்த 47 ஆண்டுகளாக மாறி மாறி கூட்டணியில் இருந்ததுதான் காங்கிரசின் வாக்கு வங்கி சரிந்ததற்கு காரணம் என்றும் GK வாசன் தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸை மீண்டும் துவக்குவீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அப்படி திட்டம் ஏதும் இல்லை என்றும் GK வாசன் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கட்சியின் நிலை குறித்து விவாதிப்பதற்காக வரும் June 7ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டத்தை BS ஞானதேசிகன் கூட்டியுள்ளார். அதுவரை இந்த சலசலப்பு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். ஜெனீவாவில் அமெரிக்கா கொண்டு வந்து இலங்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் கூட்டங்களை இன்று முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முன்னெடுத்துள்ளார்கள். இது குறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு விளக்கமளிக்கும் வேலை திட்டம் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் இன்று தொடக்கம் முன்னெடுக்கப்படுகின்றது. அவ்வகையில் இன்று முதலாவது விளக்கமளிக்கும் மக்கள் சந்திப்புகள் கல்முனையிலும் மட்டக்களப்பிலும் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டார்கள். ஜெனீவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2 மாதங்கள் ஆகின்ற நிலையில் தற்போது இத்தகைய முன்னெடுப்புக்கு தேவை என்ன? இதுகுறித்து இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனை BBC தமிழோசைக்காக தொடர்பு கொண்டு கேட்டேன்.
விசேஷமாக தமிழ் மக்கள் தேசிய முன்னணி, இது ஒரு பிரயோஜனமற்ற தீர்மானம். இது தமிழ் மக்களுடைய போராட்டத்தை பின்னடிக்கிறதாகத்தான் இருக்கும் என்று தொடர்ச்சியாக பிரசாரம் செய்து வருகிறார்கள். ஆகையினாலே மக்கள் மத்தியிலே ஒரு தெளிவு மிகவும் அவசியம். இது அவர்களுடைய பிரச்சாரத்தை முடிவளிப்பதற்காக அல்ல. இன்னும் ஒரு 1 அல்லது 2 வாரங்களுக்குள்ளே அந்த விசாரணை பொறுமுறை ஆரம்பமாகும் என்று நாங்கள் அறிகிறோம். அது ஆரம்பமாகிற போது இந்த விசாரணை சம்பந்தமாக எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அப்படியான ஒரு நம்பிக்கை வந்தால்தான் அவர்கள் அந்த விசாரணையிலே பங்கு பெற முன் வருவார்கள். இல்லாவிட்டால் இது பிரயோஜனமற்ற விடயம் என்று சொல்லி அவர்கள் இருந்து விடுவார்கள். ஆகையினால் தான் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த விசாரணையில் எப்படி பங்கு பெறலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை குறித்தும் சற்று விவரமாக நாங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்கு முற்படுகிறோம்
என்று கூறிய அவர் இந்த விசாரணையின் போது மக்கள் பங்களிப்பின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் குறிப்பிட்டார்.
விசாரணை சிறப்பாக இடம்பெற்று அதனுடைய முடிவு நாங்கள் விரும்புகிற அளவிலே ஒரு தாக்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய பங்கேற்பு அதில் மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. நிகழ்ந்த நிகழ்வுகளை மக்கள் பயமின்றி அந்த விசாரணையை நடத்துகிறவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நாங்கள் இப்பொழுது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் அதற்கான தடங்கல்களை அல்லது முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டிருக்கும், மக்களை பயமுறுத்தும். அதனையும் மேற்கொண்டு இந்த உண்மைகளை அந்த விசாரணை குழுவிடத்திலே ஒப்படைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆகையினால் இந்த தீர்மானத்தையும் இந்த தீர்மானத்தின் பிரதிபலனாக ஏற்பட்டிருக்கிற விசாரணையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்னால் அவர்கள் துணிந்து அதனுடைய பிரயோஜனத்தை அறிந்து செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். அரசியல் ஜாப்பு 13வது திருத்தம் என்பது இலங்கை மீது திணிக்கப்பட்டது என்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு மூலம்தான் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் இந்தியா உட்பட எந்தவொரு நாடும் அழுத்தம் பிரயோகிக்க முடியாது என்றும் இலங்கை அரசாங்கம் மீண்டும் கூறியிருப்பது தொடர்பாக கேட்டபோது
இந்தியாவுக்கு நாங்கள் தெளிவாக பாராளுமன்ற தெரிவுக்குழு சம்பந்தமாக கூறியிருக்கிறோம். அதனை இலங்கை அரசாங்கம் முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று எந்த வேளையிலேயும் இந்திய அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் கொடுக்காதது அதற்கான காரணம். இப்பொழுதும் இலங்கை அரசாங்கம் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு சம்பந்தமாக கூறியிருந்த போதிலேயும் இந்திய அரசாங்கம் அதை தட்டி கழித்து 13 திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதுக்கு அப்பாலும் சென்று அதிகார பயிராதலை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் மூலமாக அதனை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. பாராளுமன்ற தெரிவுக்குழு இலங்கை அரசாங்கம் சொல்லுவதன் காரணம் என்னவென்றால் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் மூலமாக இருக்கின்ற 13 திருத்தத்தையும் இல்லாமல் ஒழிப்பதற்கான திட்டம் தான் அவர்களுடைய பாராளுமன்ற தெரிவுக்குழு திட்டம் என்பது இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு சென்று திரும்பின பிறகு ஜனாதிபதி அவர்கள் நேற்று முன்தினம் அமைச்சர் நிமால் சிரிப்பாளர் சில்வா ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே 13 திருத்தத்தினுடைய எதிர்காலத்தை பாராளுமன்ற தெரிவுக்குழு தான் நிர்ணயிக்கும் என்று சொல்லியிருக்கார். அப்படியானால் அது 13 திருத்தம் தொடர்ந்து இருக்குமா இல்லையா என்பதை பாராளுமன்ற தெரிவுக்குழு தான் நிர்ணயிக்கும் என்று துணிப்பட அவர் பேசியிருக்கிறார். ஆகையினாலே அப்படியான ஒரு சூழ்ச்சி விலையிலே கண்களை திறந்து கொண்டு சென்று விழுவதற்கு நாங்களும் தயாரில்லை, இந்திய அரசாங்கமும் அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக செயற்பட போவதில்லை
என்று பதிலளித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. யாழ்ப்பாணத்துக்கு இரணைமடு குளத்திலிருந்து நீரை கொண்டு செல்வதில் தொடர்பிலான சர்ச்சையும் இழுபறியும் தொடர்கின்றன. இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சிக் குழு கூட்டத்திலும் இது விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கிளிநொச்சி மாவட்டத்தின் இரணமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் கொண்டு செல்வது தொடர்பான திட்டம் குறித்து கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று வாத பிரதிவாதங்களுடன் ஆராயப்பட்ட போதிலும் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுவதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் பல்வேறு காரணங்களினால் தாமதமாகி இருக்கின்றது. இந்த திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இல்லையில் அதற்கான நிதியை பயன்படுத்த முடியாமல் போய்விடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டம் குறித்து இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் என்ன பேசப்பட்டது என்று இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தவர்களில் ஒருவராகிய வடமாகாண விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இணைத்தலைவர்களில் ஒருவரான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த திட்டத்தை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் தாமதமானால் இந்த நிதி திரும்பி போய்விடும் அபாயம் இருப்பதாகவும் வந்து தான் இன்று பேசப்பட்டது. ஆரம்பத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் இது தொடர்பாக இந்த திட்ட இணைப்பாளர் பாரதிதாசன் அவர்களிடம் பல கேள்விகளை முன்வைத்தார். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நீர்வளங்கள் இருக்கத்தக்கனதாக இவற்றை முறையான ஆய்வுக்குட்படுத்தி இங்கிருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தாமல் எதற்காக நீரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கேள்வி இருந்தார். அதே மாதிரி கடல் நீரிலே இருந்து உப்பை அகற்றி குடிநீர் ஆக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் வந்து அவர் வினவி இருந்தார். இதில் இரணமடு விவசாயிகள் சம்மேளனத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்தார்கள். அவர்களின் கூற்று வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொடுப்பதை எதிர்க்கவில்லை, முதலில் நாங்கள் பயிர் செய்யாமல் இருக்கின்ற எங்களுடைய வயல்காணிகளுக்கு முதல் தண்ணீரை தாருங்கள், அதற்கு முன்னதாக இரணமடுவை புனரமையுங்கள், அவ்வாறு தண்ணீர் மீதமாக இருக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் தர சம்மதிக்கின்றோம் என்கின்றது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே நாங்கள் மாகாண சபைகளுடைய அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது. கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வருவது தொடர்பாக அதை தவிர்த்து நாங்கள் இந்த திட்டத்தை வேறு வகையாக யோசிக்கலாம் என்கின்றதற்கான ஆலோசனைகளை விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை வந்து நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எழுந்தமானமாக நிதி திரும்பி போய்விடுமே என்பதற்காக இந்த திட்டத்தை வந்து ஒப்புக்கொள்கின்ற நிலையில் வந்து நாங்கள் இல்லை என்பதை இன்று அந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தி இருந்தோம். உண்மையில் இது ஒரு அவசர தீர்மானமாகவே கொண்டு வந்து திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்கின்றதுதான் ஆளுங்கட்சி சார்பானவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இன்று விவசாயிகளினுடைய சமூகம் அளித்து இதனுடைய பாதகங்களை அவர்கள் மிகவும் தெளிவாக எடுத்து கூறியிருந்திருந்தார்கள். இந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த இரணமடு குளத்தினுடைய தொடர்புபட்ட விவசாயிகள் சம்மேளனத்தினுடைய உறுப்பினர்களை அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இன்று காலையில் தனியாக சந்தித்து பேசியிருந்தார் என்பது எங்களுக்கு அந்த கூட்டத்திற்கு சென்றதுக்கு பின்னதார் தெரியக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவரும் எல்லாருடைய இந்த கோரிக்கைகளையும் பரிசீலித்து நாங்கள் பின்னர் முடிவெடுக்கலாம், இன்று இந்த கூட்டத்தை நாங்கள் ஒத்திவைக்கின்றோம் என்கின்றதுதான் அவருடைய நிலைப்பாடாகவும் இருந்தது
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையில் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது என்று ஆய்வு முடிவொன்று கூறுகிறது. ஆனால் வடகிழக்கில் புகைப்பிடிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அந்த ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன. இது தொடர்பில் அந்த ஆய்வை நடத்திய அடிக் என்ற மதுபானம் மற்றும் மோதைப் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிக்கு விழிப்புணர்ச்சியை முன்னெடுக்கும் நிறுவனத்தின் பேச்சாளர் ஏசி ரஹீம் அவர்களுடன் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
2003 ஆண்டுல வந்து சிகரெட் பாவனை 42.3% இருந்தது. 2013 ஆண்டு அதை ஒப்பிடும் போது 32.5% அது குறைவாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தேசிய அபாயகர ஔடத கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கையின் படி 2003 ஆண்டுல வந்து 4,462 மில்லியன் சிகரெட் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆனா கடந்த 2012 ஆண்டோடு ஒப்பிடும் போது 4,320 மில்லியனுக்கு குறைந்திருக்கிறது.
கிட்டத்தட்ட இந்த சிகரெட் பாவனை வீழ்ச்சி நாட்டின் எந்த பகுதிகளில் குறைந்து காணப்படுவதாக உங்களால் கூற முடியுமா?
கம்பெனிகளின் தந்திரோபாயங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணங்களில் மட்டக்கிழப்புகளில் அங்கு சென்றிருக்கின்றன. ஆரம்ப காலத்தில் அது குறைவாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிகளிலே அங்கு ஏற்பட்ட அந்த முன்னேற்றங்களிலும் சிகரெட் கம்பெனியும் அங்கு சென்று பல்வேறு அவர்களுடைய உத்தியை மேற்கொண்டு அங்கே அதிகரித்து காணப்படுகின்றது. வீழ்ச்சியை எடுத்துக்கொண்டால் வீழ்ச்சியில் மாத்தறை மாவட்டம், கண்டி மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் இந்த மாவட்டங்களில் ஒரு வீழ்ச்சியான நிலை காணப்படுகின்றது. எனவே பொதுவாக இலங்கையிலேயே குறைந்து வருகின்றது என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயமாக தான் கருதக்கூடியதாக உள்ளது.
குறிப்பாக நீங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளை பற்றி சொன்னீர்கள். வடக்கு கிழக்கு பகுதிகளில் எந்த அளவுக்கு இந்த அதிகரிப்பு வந்திருக்கிறது?
வடகிழக்கை நாங்கள் பார்த்துக் கொண்டோம் சொன்னால் ஆரம்ப காலத்திலே எமது நிறுவனம் அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் வடக்கு கிழக்கிலே இப்பொழுது சென்ற வருடம் நாங்கள் செய்த ஆய்வின்படி 32.3% அங்கே சிகரெட் பாவனை காணப்படுகின்றது. எனவே இதுக்கான காரணம் என்னவென்றால் வெளிநாட்டவர்களின் வருகை அதிகம், அது மட்டுமல்லாமல் சிகரெட் கம்பெனிகளின் தந்திரோபாயங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. அவர்கள் சமூகத்திலே சென்று புகையிலை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை செய்து, அதாவது கிளிநொச்சியில் கட்டப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் குறிப்பிட்ட சிகரெட் கம்பெனி கட்டி கொடுத்தது, அதே போன்று மாங்குளம் ரயில்வே ஸ்டேஷன் சிகரெட் கம்பெனி கட்டி கொடுத்தது, அதே போன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 20,000 வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். எனவே பல்வேறுபட்ட விதங்களிலும் அவர்கள் வடக்கு கிழக்கை பிரதான இலக்காக கொள்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு புது சந்தை அங்கே உருவாகி இருப்பதனால் தான் அங்கு இப்பொழுது சிகரெட் பாவனையின் தன்மை அதிகரித்து காணப்படுகின்றது.
பொதுவாக இலங்கையில் சுகாதாரத்துறையிலும் பொருளாதாரத்திலும் இந்த புகைத்தல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது?
அதாவது 24 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு சிகரெட் கம்பெனி வருமானமாக எடுக்கின்றது இலங்கையிலே. அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு இலங்கையிலே 72 பேர் இறக்கின்றார்கள். பதிலாக சிகரெட் கம்பெனிகள் 80 பேரையாவது பழக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். எனவே ஒரு சிகரெட்டின் விலை 29 ரூபாயாக இருக்க வேண்டும் 2011 ஆண்டிலே. ஆனால் ஒரு சிகரெட்டின் விலை 23 ரூபாயாக இருந்தது. அப்பொழுது 16 பில்லியன் ரூபாய் அரசுக்கு நஷ்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் 2005 ஆண்டிலிருந்து 2011 ஆண்டு வரை ஏனைய பொருட்களுக்கு விலையேற்றம் நடந்தது போல் சிகரெட்டின் விலையேற்றம் நடைபெறவில்லை. அந்த வரி முறையான முறையில் எடுக்கப்பட்டிருந்தால் அரசாங்கத்துக்கு 100 பில்லியன் மேலதிக வருமானமாக கிடைத்திருக்கும்.
உலக சுகாதார ஸ்தாபனம் இன்று உலக நாடுகள் புகைப்பொருட்கள் மீதான வரியை பெருமளவு அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. அப்படி அதிகரிப்பதன் மூலம் இலங்கையில் இந்த சிகரெட் பாவனையை இன்னும் மேலும் குறைக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாவது, அதாவது 10% வரியை அதிகரித்தால் பாவனைக்கு பழகும் வீதம் 8% குறைவடையும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே இது 4% குறைவடையும். அது மட்டுமல்லாமல் சிகரெட் பாவனையின் வரி அதாவது முறையான முறையில் கிடைத்தால் 1.4 அமெரிக்க டாலர் பில்லியன் ரூபாய் அதாவது மேலதிகமாக சுகாதாரத்துறைக்காக அதை ஒதுக்கினால் 50% சுகாதார வரவு செலவு திட்டத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். எனவே ஒரு இந்த வரி அதிகரிப்பு என்பது உண்மையில் பாவனையின் வீழ்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றோம்.
அடிக் நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி ஏசி ரஹீம். நிகழ்ச்சியில் நிறைவாக நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் அலைவரிசை விவரங்களை உணவளித்தாராம் ஜெயபிரகாஷ்.
ஆம், தமிழோசி நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்றவரை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9,500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13,830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15,470 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள ராஜகிரிய பாடசாலையில் முஸ்லீம் பெண்மணி ஒருவர் ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு வருவதற்கு தடை செய்த பள்ளி நிர்வாகம் குறித்து பல நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நெதர்லாந்திலிருந்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் நேயர் தங்கராஜா, முஸ்லீம் மாணவர்கள் இனிமேல் முஸ்லீம் பாடசாலைகளிலேயே படிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார்கள் போல் தோன்றுகிறது என்கிறார்.
இதே செய்தி பற்றி எழுதுகின்ற சென்னை நேயர் ஷவுத் அப்துல் வஜித், எதிர்க்க எதிர்க்க தான் இஸ்லாம் வளரும், ஏனென்றால் இஸ்லாம் எதிர்ப்பில் வளர்ந்தது, இதனால்தான் 57 நாடுகளில் இஸ்லாம் பெரும்பான்மையாக தன்னகத்தை வைத்திருக்கிறது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் நேயர் விண்ணாங்கு, பள்ளி அதிபரின் முடிவு மிகவும் நல்ல முடிவு. பாடசாலைக்குள் எந்த மத திணிப்பும் இருக்கக்கூடாது. முஸ்லீம் அடையாளங்கள் மட்டுமல்ல, பௌத்த, இந்து, கிறித்தவ அடையாளங்கள் கூட பாடசாலைகளுக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் மனிதர்களாய்த்தான் வளர்க்கப்பட வேண்டும் என்கிறார்.
மோடி பதவியேற்பு விழா குறித்த செய்திகள் பற்றி எழுதும் திருச்சி நேயர் ஏஎம் நஜ்முல் ஆரிஃபின், சங்கீதா ராஜன் இந்தியாவில் 15வது பிரதம மந்திரியாக பதவியேற்கும் நரேந்திர மோடி அவர்களின் பதவிப்பிரமாண நிகழ்ச்சியையும் மற்ற அமைச்சர்களின் பதவிப்பிரமாணத்தையும் வைகோ அவர்களின் கருப்பு கொடி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் மிகவும் தெளிவாக விவரித்தார் என்கிறார்.
இதே பதவியேற்பு விழாவிற்கு மஹிந்த அழைப்பு விவகாரத்தில் வைகோ எதிர்ப்பு குறித்த செய்தி பற்றி எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நூகுத்தம்பி, எந்த பிரச்சனையையும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதவர் இவர். இத்தனை பேச்சாற்றல் மிக்கவர், விஷயம் தெரிந்தவர், ஆனால் அரசியலில் வியூகம் வகுக்க தெரியாதவர். இவரது தொடர் தோல்விகள், கட்சி விட்டு கட்சி மாறி கூட்டு வைத்தும் தன்னால் வெற்றி பெற முடியாத ஒருவர் வைகோ என்பதையும் மோடி நன்கு விளங்கிக் கொண்டார். ஜெயலலிதா, கருணாநிதி தவிர தமிழகத்தில் வேறு யாரையும் மோடி இனி மதிக்க மாட்டார். மதிமுக, திமுக, பாமக எல்லாமே ஜீரோதான் என்கிறார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதியிருப்பது குறித்த சம்பந்தருடன் பேட்டி பற்றி எழுதும் டொரண்டோ நேயர் மதி, கடிதங்கள் எழுதுங்கள் பரவாயில்லை, அதுவும் ஒரு தேவைதான், ஆனால் தமிழர்களின் நிலத்தில் நிலை கொண்டிருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று போராடுங்கள். அத்தோடு புலிகள் மீளுருவாக்கத்திற்கான முயற்சிகள் நடப்பதாக இலங்கை அரசும் அதற்கு ஆதரவாக செயற்படும் மலேசிய அரசும் இலங்கைக்கு ஆதரவான நாடுகளினதும் தனி மனிதர்களினதும் செயற்பாடுகளில் உண்மை இல்லை என்பதை தெளிவுபடுத்துவது அவசியமாகிறது என்று கூறியிருக்கிறார்.
கம்யூனிஸ்ட் கட்சிகளின் இணைப்பு குறித்து டாக்டர் வெங்கடேஷ் ஆத்ரேயாவின் பேட்டி பற்றி எழுதும் நேயர் வீரமணி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைப்பால் கட்சிக்கு அதிகமான தலைவர்கள் கிடைப்பார்கள், ஆனால் கட்சிக்கு நிலையான தொண்டர்கள் கிடைப்பார்களா? மாநிலத்துக்கு மாநிலம் தனது கொள்கைகளை மாற்றிக்கொண்டு ஆதாயம் தேட பார்க்கின்றனர். இவைதான் அடிமட்ட நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தியது என்கிறார்.
இதே பேட்டி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதியிருக்கின்ற திருச்சி நேயர் ரவிச்சந்திரன், சுயநலத்தை முதலில் ஒழிக்க முயற்சி செய்யட்டும், இத்தனை ஆண்டுகள் கழித்து ஞானோதயமா? இவர்கள் சிவப்பு சாயம் வெளுத்து போய் வெகு நாளாகிவிட்டது, கந்தலான கொடிக்கு வர்ணம் ஏற்றினால் என்ன, ஏற்றாவிட்டால் என்ன என்கிறார்.
இந்திய அமைச்சரவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு கல்லூரி பட்டம் கூட பெறாத ஸ்மிருதி இரானியை அமைச்சராக நியமித்தது பற்றிய சர்ச்சை குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் புதுடெல்லி நேயர் ராஜகோபால் சுப்பிரமணியன், பட்டம் பெறாதவர் அமைச்சராகலாம், ஆனால் அனுபவமாவது இருந்திருக்க வேண்டும். அனுபவ முதிர்ச்சி இல்லாமல் வரக்கூடாது. வேறு வழியே இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களில் படித்தவர்கள் இல்லாமல் இல்லை. ராகுல் காந்தி பற்றி இதே விமர்சனத்தை இவர்கள் வைத்தார்கள். இப்பொழுது இவர்கள் மீதும் ராகுல் காந்தி இந்த விமர்சனத்தை வைக்கலாம் தானே? பாரதிய ஜனதா கட்சியின் இந்த முடிவு ஏமாற்றம் அளிக்கிறது என்கிறார்.
மோடி அரசு சந்திக்கும் பொருளாதார சவால்கள் குறித்த பேட்டி பற்றி எழுத மாடுதுறை நேயர் ஆர் பாலாஜி, கடந்த காலங்களில் சோசியலிசம் என்னும் மாயில் சிக்கி திணறிய இந்தியா அரசு வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அளித்ததுடன் நெடுங்காலத்திற்கு தொடர முடியாத உத்தரவாதங்களை அளித்துவிட்டது. ஆகவே கஜானாவின் பெரும்பகுதி ஏற்கனவே அளிக்கப்பட்ட உறுதிமொழியை நிறைவேற்றவே அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் தீர்ந்து விடுகிறது. உலகின் பல நாடுகளும் இந்த பிரச்சினையை எதிர்கொள்ளவே செய்கின்றன. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க கடன் வாங்கி திட்டங்களை செயற்படுத்தும் பரிதாபகரமான நிலையே இன்று இருக்கிறது. இந்நிலையில் மோடி தலைமையில் அமைந்திருக்கும் அரசு பழைய காலங்களில் அளித்த உத்தரவாதங்களிலிருந்து சிறிதளவேனும் பின்வாங்கினால்தான் இன்று இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் என்கிறார்.
மோடி பிரதமராக ஏற்க விரும்பாதவர்கள் பாகிஸ்தானுக்கு போகலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் கிரிராஜ் சிங் சொல்லி சட்ட பிரச்சனைகளில் சிக்கிய செய்தி குறித்து எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, நரேந்திர மோடி எல்லோருக்கும் பொதுவாக செயல்பட ஆரம்பித்தாலும் கூட கிரிராஜ் போன்றவர்கள் விடமாட்டார்கள் போலிருக்கிறது. நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்க விரும்பாத இந்துக்கள் எங்கே செல்வது என்கிறார்.
சென்னையைச் சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜன் காஷ்மீரில் கொல்லப்பட்ட செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சுபாலசு, இந்தியா என்றும் அண்டை நாடுகளுடன் நட்புறவையே விரும்புகிறது, இருந்தாலும் அண்டை நாடான பாகிஸ்தான் தரும் தொல்லை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது, கவலை தருகின்ற அம்சம் என்கிறார்.
நாகரிக கோமாளிகள் தொடர் குறித்து எழுதும் மனம்பொண்டினியர் தட்சிணாமூர்த்தி, இது எதிர்பார்த்தவரை சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த தொடரை எதிர்த்தவர்கள் கூட கேட்க கேட்க கருத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் பங்களிப்பு குறித்த பாகம் சிறப்பாக இருந்தது. கலைவாணர் கிருஷ்ணன் நிறைய பொருளீட்டி அதையெல்லாம் பிறருக்கு கொடுத்து செலவு செய்து வீணாய் போனவர். இப்பொழுது இருக்கும் நடிகர்கள் பொருளீட்டி புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறார்கள் என்கிறார்.
இதே தொடர் குறித்து எழுதும் கல்பாக்கம் சுகுமார், நான்காம் பாகத்தில் என் எஸ் கிருஷ்ணனின் பகுத்தறிவு கருத்துக்கள் மிளிர்ந்தன, அவரை போன்றோரின் கருத்துக்கள் இந்நாட்டுக்கு அதிகம் தேவைப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார்.
மோடி பதவியேற்பு செய்தி குறித்து எழுதும் கருணாநேயர் சரோவர்ணன், மோடி பதவியேற்பு முன்பு காங்கிரஸ் இலங்கை தமிழருக்கு துரோகம் செய்துவிட்டது என்றும், மோடி வந்தால் ஈழம் பெற்றுக் கொடுத்து விடுவார் என்றும் உலகில் வாழும் சில இலங்கை தமிழர்களிடம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னதாகவே இலங்கை அதிபரை அழைத்தவுடனே பாரதிய ஜனதா கட்சியை வசைபாட தொடங்கிவிட்டார்கள். ஈழத்தமிழரின் கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் பழிவாங்கல், வசைபாடல், தீர்க்க சிந்தனையற்ற போக்கு, தவறான வழிநடத்தல் என்பவற்றாலேயே 1987 உதறித்தள்ளிய ஒப்பந்தத்துக்காக இன்று போராட வேண்டியிருக்கிறது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேயம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
ஒரு கிரிக்கெட் செய்தி அடுத்ததாக. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கும் 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 300 ஓட்டங்களை எடுத்தது. தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பது போல தோன்றுகின்றது. அவர்கள் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ஓட்டங்களை எடுத்துள்ளார்கள் என்கின்ற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை சந்திப்போம். வணக்கம்.